ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் பூத விவகம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கடந்த பாடங்களில் 66 செயல்கள் பார்த்து முடித்தோம். அதில் கடைசியாக 66வது செயலில் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ பிரம்மம் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது, அதுதான் சத்து. ஆனால் அந்த சத்து வந்து சித்தா பிரகாசமாகி இந்த பிரபஞ்சமாக வெளிப்பட்டு காணப்படுவதெல்லாம் தோற்றம் மாத்திரமே. அந்த தெளிவு நமக்கு வந்துடணும். அதுக்கு பேர் தான் அஜாதவாதம்னு பேர். அதாவது உலகம் இருக்குது அப்படின்னு மனசில் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அங்கே இருமைகள் வந்துடும். அப்புறம் அந்த உலகம் இருக்குதுன்னு நம்ம நினச்ச பிறகு அதில் ஏகப்பட்ட விஷயங்களும் வந்துடும். அப்போது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த அகங்காரம், அது வந்து மைண்டினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா சாஸ்திரம் பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் இங்கே வந்து நானுங்கிற நம்முடைய தனித்துவ அடையாளத்தை இழந்து விட்டால் இருப்பது சத்து மாத்திரமே. அப்போ அந்த சத்து தான் உண்மையான நான். நம்முடைய நான் வந்து போலி நான். அப்போ இந்த போலி நான் தான் இங்கே அகங்காரமாக மாறி நான் செய்கிறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு எதையாவது ஒன்று இழுத்து போட்டு விவகாரத்தை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற மைண்டினுடைய பிளே. அது நம்ம ஏற்கனவே நிறைய பாடங்களில் விளக்கம் கொடுத்துருக்கோம். அப்போ இதை பற்றி கடந்த செயலில் வந்து வித்யாரண்யர் பேசும்போது, அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர் பரிமாண நிலையை அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தை ஆழமாக படிச்சுட்டு எல்லாம் ஒன்றே என்று நீ புரிந்து கொண்டிருந்தாலும் அந்த புரிதல் உன் மனதில் உறுதியாக நிற்பதில்லை. ஏன் அப்படின்னா, அது தத்துவத்தின் குறைபாடு கிடையாது, அது உன்னுடைய மனதின் நிலை அப்படின்னு புரிய வச்சார். அதாவது உன்னுடைய மனம் வந்து சிதறி இருக்கலாம், அல்லது மனதிலே பல சந்தேகங்கள் தேங்கி இருக்கலாம். அதை சாதகன் நேர்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை இது போன்ற அத்வைத ஞான சாஸ்திரங்களில் வருகின்றவர்கள் அதை நேர்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் சாதனை தேவைப்படுகிறது அப்படின்ட்டு தான் அந்த கடந்த செயலில் சொன்னார். அதாவது அனைகா கிரியாத் சம்சயாத் வா ரூட்டிய பாவோசிய தேவதா. அப்போ அந்த நிலை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்முடைய அஜ்ஞானம் நம்முடைய அறியாமையை நம்ம நீக்குவதற்கு மீண்டும் மீண்டும் சாதனைக்கு நம்ம தயாராகணும். அது எப்படிப்பட்ட சாதனைகள் வந்து அத்வைத ஞானத்தில் கொடுக்கப்பட்டுகிறது அப்படிங்கிறத நமக்கான தியான முறைகளும் சில வழிமுறைகளையும் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும். அப்போ இதுதான் நம்ம இந்த செயலில் பார்த்தோம், கடந்த லாஸ்ட் டைம் செயலில் பார்த்தோம். இப்போ அடுத்ததுல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் வந்து 67. அப்ரமத்தோ பவ தியானாத் ஆத்தியேன் யஸ்மின் விவேச்சனம் குரு பிரமாண யுக்திபியாம் ததோ ரூடதமோ பவேத். இப்போ இந்த 67வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, அப்போ அந்த மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை பரோட்ச ஞானமாக அகம் பிரம்மாஸ்மி என்பதை அத்தியாத்ம ஞான கல்வியின் மூலமாக புரிந்து கொண்ட சாதகர்கள் அதில் நிலை பெற முடியாமல் இருப்பதற்கு அவர்களுடைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் தடையாக இருந்தது இல்லையா. அப்போ அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் அந்த சம்ஸ்காரங்கள் வாசனைகளை நீக்க வேண்டுமானால் அவர்கள் சாதனைகளில் ஈடுபட வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட சாதனை அகம் நோக்கி திருப்பப்பட வேண்டும். வெளி விவகாரத்தில் ஆர்வம் இல்லாம நம்முடைய உள்ள திரும்புற மாதிரி அதற்கான தியான முறைகளை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்ப அப்படிப்பட்ட தியானத்திலே சோர்வில்லாமல் விழிப்புடன் இரு. அதே சமயம் இந்த படைப்புக்கு ஆதாரமான முதல் தத்துவமாக இருக்கின்ற சத்து, அதன் மேல் தோன்றுகின்ற மற்ற அனைத்தையும் விவேகத்தால் பிரித்தறி. இந்த பிரித்தறியும் விஷயத்திலே பிரமாணமாக சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள் மற்றும் யுக்தி தர்க்கம் போன்ற இவைகளை கொண்டு விசாரணை செய். அப்போது உன் ஞானம் மிகவும் உறுதியாக நிலை பெறும் அப்படின்ட்டு இந்த செயலில் வழிமுறையை சொல்றார். கடந்த செயலில் என்ன சொன்னார் அப்படின்னா, அத்வைத ஞானம்ங்கிறது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு பரோட்ச ஞானமாக மாறிடக்கூடாது. புத்தக படிச்சுட்டு ஆமாம் புரிஞ்சு போச்சுங்க, எல்லாம் பிரம்மம் தான், நானும் பிரம்மம் தான் அப்படின்னு நம்ம வார்த்தையில் சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை. நமக்கு மீண்டும் நம்முடைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் வந்து நம்மை தாக்கும் போது நம்ம இந்த சாதனையில திடமா இருக்கிறோமா அப்படின்னா நமக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம மாறுறத அனுபவத்துல பார்க்கலாம். இப்ப எல்லாமே நம்ம பேசும்போது நல்லாதான் பேசுவோம், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், என்னுடைய வைபவம் அந்த உலகம், அப்படி இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். வீட்டில் ஒரு சின்ன ஃபினான்சியல் ப்ராப்ளம் அல்லது ஒரு தவிர்க்க முடியாத உறவுகளில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே மனசு வந்து தோண்டு போய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுறது, பணம் ரெடி பண்ணணும், அப்போ அவரை போய் கேட்போம், இவரை போய் கேட்போன்ட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் உடனே பொருளாதாரத்துக்காக ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்கும், திருப்பி திருப்பி அந்த மாதிரி வெளி விவகாரத்தில் போய் சிக்கும். ஆனால் படிக்கிறதெல்லாம் வேதாந்தமாக படிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் ஓமானம் கொடுப்பாங்கன்னா, அந்த விடிய விடிய ராமாயணம் படிச்சுட்டு விடிஞ்ச பிறகு ராமன் வந்து சீத்தைக்கு சித்தப்பாவான்னு கேட்குற மாதிரி ஆகிடும். ஏன்னா ராமாயணத்தெல்லாம் விடிய விடிய கேட்பாங்க. கேட்ட பிறகு ராமன் யார் ஆகணும், சீத்தைக்கு சித்தப்பாவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும். அந்த ராமாயண கதை சொன்னவரே நொந்து நூல் ஆகிடுவார் இல்லையா, ஏயா விடிய விடிய நான் ராமாயணம் சொல்லி கடைசியில் ராமன் வந்து சீத்தைக்கு சித்தப்பாவான்னு கேட்குறியான்ட்டு. அது மாதிரி தான் இங்கே வந்து அத்வைத வேதாந்தத்தை கேட்டுட்டு நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுக்கிறாங்க ரிஷிகள். அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய ஞானத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய விசய சுகங்கள்லேருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னா, அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தில் நம்ம திடமாக நிற்கிறதுக்கு யுக்திபூர்வமாக விசாரணை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி விசாரணை செய்யக்கூடிய சாஸ்திர பிரமாணத்தை விட்டுவிடக்கூடாது. அந்த சாஸ்திரத்தை சொல்லுகின்ற சத்குருவை நாடி சாஸ்திரங்களில் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லுது இந்த உபநிஷத்து, என்ன சொல்லுது அந்த உபநிஷத்து, என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம அடிக்கடி அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த சிரவணம். சாஸ்திர சிரவணம் வந்து ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது. அப்போ நம்ம சாஸ்திரம் சிரவணம் பண்ண 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 மனசு என்னாகும், ஓ அன்னைக்கு இது புரியாமல் இருந்ததில்ல, ஓ இன்னைக்கு ஒரு இப்படி சொல்கிறது கரெக்டாக புரியுது, கரெக்ட் இதுதான் அன்னைக்கு நம்ம மைண்டில் நிற்கல, ஓ இப்போ இன்னைக்கு அது புரிஞ்சிடுச்சுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி மனசு ஆஸ்லேஷன் ஆகும். அப்போ இன்னொரு டைம் அந்த சாஸ்திரங்களெல்லாம் வேறு வழியில் கேட்டுட்டு இருப்போம். அப்போ திடீர்னு ஒரு ஐடியா வரும், அடடா இதை புரிஞ்சிக்காம இவ்வளோ நாள் நான் இப்படி இருந்தேனா, இப்போ பாருங்கள் இதை கேட்கும்போது எளிமையாக புரியுது அப்படின்ட்டு, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்டேட் ஆகும். அப்படி ஒரே நாள்லாம் அப்டேட் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் விஷயத்தையாக மனசு வச்சிருக்குது. மனசனுடைய வாசனைகள் சம்ஸ்காரங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பல மூட்டை, அதாவது அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மான்னு பேர். அதாவது நம்முடைய மனதினுடைய வாசனைகளுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது, லிமிட்டேஷனே கிடையாது. அதுதான் இன்ஃபினிட்டின்னு சாஸ்திரம் சொல்லும். அதாவது அறிவு எப்படி எல்லை இல்லாமல் விரிஞ்சிக்கிட்டே போகுதோ அது மாதிரி அறிவின் அதிஷ்டானத்தில் வெளிப்பட்ட மனசும் எல்லை இல்லாமல் விரிஞ்சிக்கிட்டே போகும். என்ன காரணம்னா ரெண்டும் ஒன்றே தானே, இது ரியல் அது வந்து டூப்ளிகேட்டு, பட் அதனுடைய இமேஜினேஷனாக இருந்தாலும் ரியல் எப்படியோ அப்படியே தானே ரிஃப்ளெக்ஷன் இருக்க முடியும். ரியலுக்கு வேற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் மாறி மாறாது இல்லையா. அப்போ அதனால மனசும் அறிவு மாதிரியே பிரம்மாண்டம். அப்போ இது என்ன பண்ணும், ஏகப்பட்ட விவகாரத்தை உள்வாங்கி உள்வாங்கி வச்சுக்கிட்டு குழப்ப நிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் பல பிறவிகள் எடுத்ததுடைய வாசனைகள் உள்ளே இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம விசாரணை பண்ணாமல் நீங்காது. அப்போ இந்த விசாரணை பாதைக்கு வருவதற்கு விவேகம் தேவைப்படும், எல்லாராலையும் வரவும் முடியாது. அதுக்கு மனித உடம்பு ஃபஸ்ட்டு கிடைக்கணும். ஏன்னா பகுத்தறிவு பரிமாணத்தில் மனிதனாக பிறந்தால்தான் விவேகத்துக்குள்ளே வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்க முடியும். அப்போ நல்லதை நோக்கி போகும்போது அது சரிதானாங்கிற விசாரணையும் மேற்கொள்ள வேண்டும். ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக அது நல்லதுன்னு நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு அவன் பாணியில் அவன் புரிய வச்சுட்டு இருப்பான். இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், ஆமாப்பா தண்ணி அடிக்கிறது கெட்டது தான், ஆனாலும் பீர் குடிக்கலாம் தெரியுமாம்பா. எதுக்குங்க பீர் குடிக்கலாம், பீர் குளிர்ச்சி தான் உடம்புக்கு, உனக்கு வெயில் சூடாக இருந்ததுன்னா நீ எதுக்கு ஹாட்டை தானே குடிக்கக்கூடாது, பீர் வந்து கோல்டு தான், ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெக் அடிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் உடம்புக்குன்னு ஒருத்தர் தண்ணி அடிக்கிறவங்க போய் நீங்கள் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அவன் பீர் வந்து பெஸ்ட்டு ஒரு இது ரெக்கமெண்ட் பண்ணுவான். அப்போ உடனே நம்ம மனசு என்ன சொல்லுவோம், பீர் குடித்தா நல்லது தான் போல் இருக்கு, அந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் குடித்தா தான் நம்ம கெடுதல் பண்ணோம், பீருங்கிறது கோல்டு ட்ரிங்க்ஸ் தானே அதனால அதை குடிச்சிக்கலாம், அதனால ஒரு கெடுதலும் இல்லைன்ட்டு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவானுங்க. அப்புறம் முதல்ல என்ன பண்ணுவான், வா ஒரு நாள் பீர் சாப்பிட்டு வருவான், நான் வந்து ஹாட்டு குடிச்சிக்கிறேன் நீ வந்து கோல்டு குடிச்சிக்கோ அப்படின்ட்டு நம்மளை கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு அவன் நமக்கு முதல்ல பீர் தான் வாங்கி கொடுப்பான். அப்போ கொஞ்சம் பீரை குடித்த உடனே நமக்கு அது நல்லா இருக்கு, இது கூட ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது, அது குடித்த உடனே உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருந்தது, ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு அப்படின்னு மறுநாள் திருப்பி போவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல்டு குடிச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு அப்புறம் ஹார்ட்டை பக்கத்தில் பார்த்து சும்மா இருக்க முடியாது இல்லையா, அப்புறம் அதை வாங்கி குடிச்சு அப்புறம் தான் அடிமையாகி வீணாக போயிட்டான். அப்போ இது மாதிரி எல்லாருமே ஆரம்பத்தில் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத போது கெட்டதை கூட நல்லது மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து உண்மையிலேயே நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி தெரியும்? அதுக்கு தான் நம்ம எந்த பாதையில் போகிறோங்கிறத நம்ம விசாரணை பண்ணணும். அதுக்கு தான் விவேகம் வேணும், பகுத்தறிவு வேணும், மனித பரிமாணத்தில் உயர்வு இருக்கணும். அப்போ எல்லாம் இவன் எதை சொன்னாலும் கேட்டுட்டு அப்படியே ஓடுறதில்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத மகான்கள் வந்து அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. அப்போ எவனோ ஒருத்தர் என்ன சொல்கிறான்னு அப்படியே ஏற்றுக்காதப்பா, நீ விசாரணை பண்ணு, அது உண்மைதானு முடிவு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம், என்ன தீர்மானம் எடுக்கணும் தெரியுமா? இவங்களும் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. உண்மையாக இதெல்லாம் சொன்னது யாருங்க, யாரை வச்சு இவன் சொல்கிறான்? அப்போ இது யாரோ ஒருத்தர் ஆதியில் இருந்திருக்கணும் இல்லை, அப்போ அவங்க யார் அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணால் அது நம்முடைய பண்டைய ரிஷிகள்னு தெரிய வரும். அப்போ தான் நம்ம மூலத்தில் உண்டான விஷயங்களை சரியாக பிடிக்க முடியும். இல்லைன்னா அது மருவி மருவி எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்து விடும் வாழ்க்கையில். அப்படித்தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு குருவாகி ஆளாளுக்கு விஷயங்களை உலகத்துக்கு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த குரு, இந்த குரு, மகா குரு, தேவகுரு, அந்த அப்படி ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குருடா வச்சுக்கிட்டு தனித்தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நிறைய சிஸ்டர்களை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் அந்த கூட்டத்தில் சில வந்து மதமாகவும் மாறினது. அப்படி தான் மதங்கள் நிறைய தோன்றின. இஸ்லாத்து, கிறிஸ்துவ மதம், புத்த மதம், இப்போ சமண மதம் எல்லாம் எப்படி வந்தது? அவங்கவங்க ஒரு குருமாரை பிடிச்சதுனால அந்த குரு அவர் சொல்கிற கருத்தை தெய்வ வாக்காக ஏற்றுக்கிட்டதுனால அப்படி இப்படி அந்த பாதையில் போனாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியவன் எதன் அதிஷ்டானத்தில் சொல்கிறான் அப்படிங்கிறத யார் தெரிஞ்சுக்க முடியும்னா கொஞ்சம் புத்திசாலிகள் தான் தெரிஞ்சுக்க முடியும். சாதாரண மனிதனால அது தெரிஞ்சுக்க முடியாது. அவன் பக்கத்து வீட்டு சொல்றக்காரனே கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்படி அறிவு பரிமாணத்துல மேல வருவான்? வரமாட்டான். அது பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா என்ன, எதிர்த்து வீட்டுக்காரன் சொன்னா என்ன, உண்மை என்னங்கிறத விசாரணை பண்றவன் தான் விவேகியா இருப்பான். ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காக அப்படியே ஏத்துக்க கூடாது. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளி விவகாரங்களை ஏத்து ஏத்து மனசுல போட்டு போட்டு அது உண்மை நம்பி தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு தான் நம்முடைய ரிஷிகள் என்ன பிரமாணம் கொடுக்குறாங்கன்னா, பிரமாணம் வேத சாஸ்திரம். அதாவது பண்டைய ரிஷிகளுடைய வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு பிரமாணம். அதிலிருந்து தான் எல்லாரும் எடுத்து சொல்லிட்டு இருப்பான். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு தியான கிளாஸ்க்கு போறீங்க அப்படின்னா அந்த தியான கிளாஸ்க்கு வந்து 5000 கட்டுங்க, 10000 கட்டுங்கம்பா. அப்போ 5000 10000 நம்ம கட்டி அந்த தியான கிளாஸில் போய் கற்றுக்கிட்டு வந்தோம்னா அந்த தியானம் எங்கிருந்து அவன் எடுத்திருப்பான்னா உபநிஷத்துலேருந்து எடுத்திருப்பான். எடுத்து இவன் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு அதுக்குண்டான மக்களை கவர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் அதில் மெருகூட்டி அப்படி ஒரு சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணான்னா அதுக்கு 5000 50000 கேட்டால் கூட கொடுத்துருவானுங்க. மக்களுக்கு அப்படி ஒரு மனோபாவம். அப்போ அது ஒரு நிலை, அப்படி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, இது மாதிரி போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அப்படி தான் ஒரு அம்மா எங்கிட்ட பேசினாங்க. பேசும்போது சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி நான் இந்த அவர் பேரெலாம் சொல்லக்கூடாது, அவருடைய இதில் நான் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன், அவங்க எடுக்கிற கிளாஸ்க்கெல்லாம் நான் போவேன், நான் வந்து டீப்பாக போய் பார்த்துட்டு அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. பேசிக் கிளாஸ் இருக்குது, ஒரு 5000 ஒரு ஆளுக்குன்னு ஃபீஸ் சொன்னாங்க. சரி 5000 தானே போயிட்டு போது நானும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு 150 பேர் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி அந்த கிளாஸ் அவர் எடுத்தார், நல்லா அருமையாக போச்சு அந்த கிளாஸ், ரொம்ப எக்ஸலண்ட் கிளாஸ், இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் கிளாஸ் அட்டன் பண்ணதே இல்லை. ஸோ 5000 ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு எனக்கு அந்த கிளாஸ் இருந்தது, அதனால் 5000 கொடுத்து அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு 2-3 மாதத்தில் திருப்பி எனக்கு சில சந்தேகங்கள் இதெல்லாம் வந்தது. அப்புறம் உடனே நான் திருப்பி அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த ஆஃபீஸர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி குருவை சந்திக்கணும், அவர் பார்த்து இந்த மாதிரி என்னுடைய சந்தேகங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும், அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டதுக்கு, அப்படி தனிப்பட்ட அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டோமா, அப்படி கொடுத்தோம்னா நீங்கள் ஒரு 2 சிட்டிங் அவர்கிட்ட வரணும்னா 10000 ரூபா பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம்மா. அப்புறம் அந்த அம்மா இருந்துகிட்டு, இல்லைங்க ஐயா, நீங்கள் ஏற்கனவே எடுத்த அந்த வகுப்பில் 5000 ரூபா கொடுத்து நான் படிச்சிருக்கேன்ல, நான் மாணவி தானே, அதனால் நான் வந்து அவர் பார்க்கறதுல என்ன தப்பு, அது சம்மந்தமாக தான் நான் சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு கேட்டால், அது 5000 ரூபாய்க்கு உண்டான கோர்ஸ் அன்றைக்கே முடிஞ்சுது, இப்போ நீ அவர் தனிப்பட்ட முறையில் பார்க்கணுன்னா 10000 ரூபா கட்டணும், இல்லைன்னா திருப்பி ஒரு 5000 ரூபா கட்டி இன்னொரு கோர்ஸ் வேணால் பண்ணு, செகண்ட் டைம் வேணால் அதை ரிவிஷன் பண்ணிக்கோ, ஆனால் இப்படி தான் ரூல்ஸ் இங்கே அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டாராம்மா. அப்போ தான் அந்த அம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டது, அதாவது ஓ இப்படி தான் இவங்கெல்லாம் கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நாம் தான் தெரியாமல் 5000 ரூபா கொடுத்துட்டு போய் அற்புதம் அற்புதம் ஊர் பூரா பரப்பி விட்டு நாம் ஒரு 50 பேர் அனுப்பிச்சி வச்சுட்டோமே அப்படின்னு அப்போ தான் அந்த அம்மா ஃபீல் பண்ணியிருக்கு. அப்போ இதுதான் வந்து எம்எல்எம்ங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அதாவது ஒருத்தர் போயிட்டு வர்றது வந்து அருமை அருமைன்னு சொன்ன உடனே இன்னொரு 10 பேர் போகிறது, அப்புறம் அவன் 10 பேரும் அருமை அருமைன்னு சொன்ன உடனே அந்த 10 பேர் 10 பேராக சேர்ந்து 100 பேர் போகிறது, அப்புறம் 1000 10000 5000 ஆகி ஒரு பெரிய ஆளாகிடுவார். அவர் பல கோடியில் பரல்வார், அப்புறம் பென்ஸ்காரில் தான் வருவார் அந்த சாமியார். அப்போ இப்படி தான் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஆன்மீக நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது. பட் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன் அதை நான் இந்த செயலில் சொல்கிறேன், நான் ஏதோ அவங்க மேலே எதிரியா அப்படி இல்லை. இந்த இடத்துல இந்த செயல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அஞ்ஞானத்துக்கு அடிப்படை காரணம் அநேக புற விஷயங்களில் இருக்கின்ற நாட்டம், சிஷியர்கள் இடத்திலே இருக்கின்ற நாட்டம். வெளி விவகாரத்தை அவன் சொல்றது சூப்பர், இவன் சொல்றது அருமை அப்படின்னு சொல்லி அறகுறையா இவன் போய் தெரிஞ்சுக்குவான், இவனுக்கே முழுசா தெரியாது. ஆனா ஊர் பூரா பரப்பி விட்டு அவன் ஒரு 50 பேர் அங்க போய் இவனுடைய அறகுறை மாதிரி அவன் ஒரு அறகுறையா வெளியே வருவான். அப்புறம் அந்த 500 பேர் 5000 பேரா மாறி எல்லாம் அறகுறையா இருக்குமே தவிர எதுவும் முழுசா இருக்காது. என்ன காரணம்னா, எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்காதது காரணம். அப்ப இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி விவேகத்தை பிரித்து பார்க்க தெரியாத விவேகமற்ற தன்மை, அதாவது யுக்தி பூர்வமாக கண்டுபிடிக்க தெரியாத மனசு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை போய் சிக்கிக்குவாங்க. சிக்கிக்கிட்டு அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகமும் தெரியாது, சாஸ்திர பிரமாணம் எதை எடுத்துக்கணும்னு தெரியாது. எவனோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு அவனுடைய லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றது இவங்களும், அதுதான் சரின்னு நினைச்சுக்கிறது. அப்படியெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. புரிய வச்சு இங்க உண்மையா நீ வந்து உன்னுடைய அஞ்ஞானத்தை நீக்கிட்டு அந்த தூய அறிவா நீ பிரகாசிக்கணும் அப்படின்னா, உன்னுடைய சம்ஸ்காரங்கள் உனக்கு தடையாக இருக்கிறது என்று நீ தீர்மானம் செய்து விட்டாயானால் சோர்வில்லாமல் விழிப்புடன் இரு. அதே சமயம் அந்த முதல் தத்துவமாகிய சத்து மீது தோன்றுகின்ற மற்ற அனைத்தையும் விவேகத்தால் பிரித்தறிய கற்றுக்கொள். இந்த பிரித்தறியும் தன்மையில் பிரமாணமாக சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள். அதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள். மேலும் யுக்திபூர்வமாக சாஸ்திரத்தையும் தர்க்கத்தையும் கொண்டு விசாரம் செய். அப்போது உன்னுடைய ஞானம் மிகவும் உறுதியாக நிலை பெறும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அருமையா புரிய வைக்கிறாருங்க. அப்ப இதைதான் நம்ம நடைமுறைக்கு எடுத்துக்கிட்டு வரணும். அப்ப இங்க வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான இரண்டு சிறகுகள் எப்படின்னா, ஒரு பறவைக்கு இரண்டு சிறகுகள் இருந்தா தான் அந்த சிறகு வந்து வச்சுக்கிட்டு பறவை பறக்க முடியும். பறவைக்கு வந்து ஒரு சிறகு இருந்து ஒரு சிறகு இல்லைன்னா அந்த பறவையினால பறக்க முடியாது. அது மாதிரி வேதாந்த சாஸ்திரத்துக்கு இரண்டு சிறகுகள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து தியானம், இன்னொன்று வந்து விவேகம். இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அத்வைதத்துல சாதனை பண்ண முடியாது. அதாவது அத்வைத ஞானத்துக்குள்ள வந்து உங்களை நீங்க உணர முடியாது. அப்ப இங்க என்ன செய்யணும், விசாரம் பண்ணணும். அந்த விசாரத்தினுடைய விவேகத்தினால நல்லது கெட்டதை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு பரிமாணத்துல சாஸ்திர பிரமாணத்துல தியானம் செய்யணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து இந்த பாதையில வெற்றி பெற முடியும், நம்ம வந்த வேலையை முடிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். அப்போ தியானத்துல அலட்சியம் வந்து விடக்கூடாது. ஏன் அது அலட்சியம் வரக்கூடாதுன்னா, அவங்க செய்யற தியானங்கள் வந்து வெளிய விவகாரங்கள் இருக்கிற தியானங்கள் எல்லாம் வேற வேற விஷயங்கள்ல ஈர்த்துட்டு நம்மள கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு அப்புறம் கழட்டி விட்டணும். அப்படிதான் கழட்டி விடும், அவங்களும் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அதுல ஒரு மாற்றம் இல்லைன்ட்டுதான் அந்த அம்மா திருப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. எனக்கு இப்படி சொல்லி கொடுத்ததுல எனக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸே தெரியல, அப்ப நான் இன்னொரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும்னா என்ன பண்ணணும், இன்னொரு 5000 கடித்து அதுக்கு அடுத்த லெவல் கோர்ஸ் படிக்கணுமா, இல்ல என்ன பண்ணலாம், இது சம்பந்தமா நான் டிஸ்கஸ் பண்ணணும். அப்ப அவர்கிட்ட நான் கேட்கணும் இல்லையா, அதை கத்துக் கொடுத்தவர்கிட்ட தான் கேட்க முடியும். இப்ப நீங்க வேற ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்டு எங்கிட்ட வந்து இந்த விஷயத்த கேட்டா நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். அப்ப கற்றுக் கொடுத்தவர்கிட்டயே அந்த கேள்விக்கான ஆன்சரை வாங்கலான்ட்டு இந்த அம்மா ட்ரை பண்ணா 5000 ஃபீஸ் கேட்கறாங்கன்னு. 10000 ரூபா, அதாவது அவர் பர்சனலா பார்த்து பேசணும்னா 10000 ரூபா, கோர்ஸ்ல கலந்துக்கணும்னா 5000 ரூபா. ஆனா கோர்ஸ்ல வந்து பேசக்கூடாது, அவர் சொல்றது மட்டும் தான் கேட்கணும். அப்ப இப்படிதான் கண்டிஷன்ஸ். அப்ப இது மாதிரி வெளி விவகாரத்துல போய் மாட்டிக்க கூடாது. இப்படி எல்லாம் மாட்டிதான் நிறைய பேர் வீணா போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதை சொல்றாரு. அப்ப சொல்லி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தியானங்கள்ல கண்ட தியானங்களை பண்ணி அதன் மூலமா தியானத்தினுடைய புரிதலற்ற தன்மையில அலட்சியம் வந்து விடக்கூடாது. அதே நேரத்துல சத்து மற்றும் அதன் மீது தோன்றுகின்ற இந்த உலகம், பஞ்ச பூதங்கள் இவைகளுக்கு இடையேயான தெளிவான அந்த வேற்றுமைகளை பிரித்தறிகின்ற நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இருக்க வேண்டும். இந்த பிரித்தறிவும் உணர்ச்சியால் மட்டும்தான், சாஸ்திர பிரமாணத்தின் மூலம் மட்டும்தான், தர்க்க யுக்திகள் மூலமாகத்தான் நம்முடைய ஞானம் உறுதி செய்யப்பட முடியும். அப்போது மட்டும்தான் அந்த ஞானத்தில் நாம் நிலைத்து திடஞானியாக நிற்க முடியும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாருங்க, இந்த 67ல. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூத விவேகத்தினுடைய தன்மையில இங்க பஞ்ச பூதங்களும் அந்த சத்துனுடைய அதிஷ்டானத்தில் தான் இருக்குதுங்கிறத நிரூபணம் செய்கிறாரு. அப்புறம் இது மைய போதனையா இந்த செயல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டு விஷயங்களை சொல்றாரு. ஒன்று வந்து தியானம் தான் உனக்கு மன அமைதியை கொடுக்கும், ரெண்டாவது விவேகம் தான் உனக்கு தெளிவையும் கொடுக்கும். அப்போ உனக்கு என்ன தேவை, நீ சாதனையாக செய்ய வேண்டிய இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உனக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆனா நீ தேடும் அந்த அமைதியும் ஆனந்தமோ வெளியில்லை, அது உனக்குள்ளதான் இருக்கு. அதை உணர்வதற்கான சரியான தியானமோ அந்த சரியான தியானத்தினாலே நீ அமைதியை அடைவதும், ரெண்டாவது அந்த அமைதியின் மூலமா ஒரு திருப்தி அந்த நிறைவு வந்து விட வேண்டும். அப்ப அந்த நிறைவின் மூலமா ஒரு தெளிவு, ஆமா எனக்கு புரிஞ்சு போச்சு இன்னும் ஒண்ணு அடையறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு தெளிவு. அப்ப அந்த தெளிவு எப்ப வரும், விவேகம் இருந்தா தான் வரும். அப்ப இந்த மாதிரி பாதையில விவேகமும் அமைதியை உண்டாக்குகின்ற தியானமும் இரண்டு சிறகுகள் போல அப்படிங்கறத இங்க புரிய வச்சிட்டாரு. அப்ப இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் ஞானம் நிலை பெறும், அதுதான் ரூடித்துவம் அப்படிங்கிறார் இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ல. அப்ப இங்க பிரமாணம் வந்து சாஸ்திரம் சொல்றதை எடுத்துக்கணும், யுக்தி வந்து புத்திக்கு அது ஒத்து வரணும். இவன் என்ன சொன்னாலும் கேட்டக்கூடாது, அவன் சொல்றதை அப்படியே ஏத்துக்கிட்டு அப்போதைக்கு ஆஹா சூப்பர்னு சொல்லக்கூடாது. அது எப்படி அப்படி சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னு விசாரணை பண்ணி விவேகத்தால விழுத்து கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு தெளிவு கிடைச்சி ஞானத்துல நிக்க முடியுங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க நம்ம நல்லா இந்த ஸ்லோகத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரமாணமும் யுக்தியும் இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு சாதகன் தன்னுடைய உண்மைத்தன்மையை உணர்வான், அதற்கான தகுதியை பெறுவான், அவனுடைய சந்தேகம் முழுவதும் நீங்கும் அப்படின்ட்டு இந்த செயலினுடைய ஆழமான பொருளுங்க. அப்ப நாம இங்க புரிஞ்சுக்கணும், இந்த அத்வைத வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்துட்டு சந்தேகம் இருக்கக்கூடாது, அது யுக்திபூர்வமா விசாரணை பண்ணி புத்திக்கு தெளிவாகிற மாதிரி அதுல கிளியரா நம்மளை சரிப்படுத்திக்கணும். ரெண்டாவது, எவனோ சொல்றான்ட்டு கண்ட விஷயங்களை பார்க்க கூடாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் யூடியூப்ல அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இவன் என்ன சொல்றான் அவன் என்ன சொல்றான்ட்டு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை விட்டுக்கிட்டே இருப்பான், அதெல்லாம் கேட்க கேட்க உங்க மனசு அதுல களங்கம் அடையும். அப்புறம் அப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும், அப்ப அப்படி போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாமான்னு தோணும். அப்புறம் அது மாதிரிலாம் மைண்டு போய் போய் மாட்டி அப்புறம் எல்லாம் பிறண்டு கிரண்டு சுத்தி கித்தி திரும்பி வர்றதுக்குள்ள வயசு ஆயிடும். அப்புறம் நமக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை கேட்குற மனநிலையும் மாறிடும். அப்புறம் டோட்டலா இந்த லைஃபே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து இதுலயும் இல்லாம அதுலயும் இல்லாம ரெண்டும் கெட்டான மாதிரி வீணா போடுறவங்க தான் நிறைய இருக்காங்க. அப்ப வீணா போகாம யார் ஜெயிக்கிறான்னா விவேகிகள் தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப அதனாலதான் இங்க அத்வைத வேதாந்தம் வந்து விவேகிகளுக்கு முதலிடம் கொடுக்கும், நித்திய அநித்திய வஸ்து விவேகத்தை தான் முதல்ல சுட்டி காட்டும். அதனாலதான் விவேக வைராக்கியத்தை பேசும், சாதன சதுஷ்டயத்துல நான்கு விதமான செல்வங்களை பத்தி பேசும். அதுல வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தி, அத விவேகம் வைராக்கியம் சமாதி சக்க சம்பத்தி முமுட்சுத்துவம், இது வந்து வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பேஸ்மெண்ட். இது இருந்தால் மட்டும்தான் இந்த பாடத்துக்குள்ள வந்து வெற்றி பெற முடியும். விவேகம் இல்லைன்னாலும் அவனுக்கு வேதாந்த பாடம் வந்து பிரயோஜனம் இல்லை. இந்த உலகம் உண்மை இல்லை இது ஏமாத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிற ஞானம் வரும்போதுதான் வைராக்கியமா மாறும், அதுவும் அவனுக்கு தேவைப்படுது. அப்புறம் சமாதி சர்க்க சம்பத்திங்கிறது சில அடிப்படை பண்புகள், ஒழுக்க பண்புகள் இருக்கணும், இதெல்லாம் நம்ம நடைமுறைக்குள்ள கொண்டு வரணும். அப்புறம் கடைசியா முமுட்சுத்துவம், மோட்சத்தின் மீது ஆசை, நான் இந்த பிறவியை முடிக்கணும், மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சக்கரத்துல சுத்தக்கூடாது. அப்புறம் நம்ம புருஷார்த்தத்துல அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற இறுதி நிலையாகிய வீடு பேரை அடைய வேண்டும் என்ற இந்த அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு உள்ள வரணும். அப்படி வந்தாதான் வேதாந்தம் வந்து வேலை செய்யும், இல்லைன்னா வேதாந்தம் வேலை செய்யாது, நிறைய பேர் செய்யறது இல்லை. அதுதான் நம்ம நேற்றைய பாடத்துல கூட பார்த்தோம், இன்றைக்கும் அதைதான் இங்க நீ சொல்றாரு, இவர் வந்து நிரூபணம் செய்யறாரு. அப்ப இங்க ரெண்டு விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த செயல்ல சாஸ்திர பிரமாணம் யுக்திபூர்வமான விவேகம், இது ரெண்டு தான் ஒரு பறவையின் இரண்டு சிறகுகள் போல சாதகனுக்கான இரண்டு பயிற்சிகள், இது ரெண்டு இல்லைன்னா தான் வந்த வேலையை முடிக்க முடியாதுங்கிறத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அப்புறம் நிதித்தியாசனமா இங்க நம்ம என்ன பண்ணணும்னா, விவேகத்தால நாம வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்முடைய சுயம் என்ன, எல்லாம் அறியும் அறிவு. அப்ப நம்ம வந்து நம்முடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது, இது அத்வைத வேதாந்தத்தும் நம்ம கற்றுக் கொடுத்த அடிப்படை அம்சம். அப்போ நம்ம சாட்சியாக மாறணும், அதாவது அந்த அறிவு வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கும், ஆனால் அந்த எந்த ஒரு விஷயத்திலும் அது களங்கமடையாது, அதில் சம்பந்தப்படாது, அது தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம் பிரகாசமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரம்மாண்டங்களும் மனதின் மூலமாக படைக்கப்பட்டிருக்கு. அப்போ மனதின் மூலமாக ஒரு பேனா ஒரு பென்சில் ஒரு புத்தகம் அப்படின்னு நம்மளுக்கு மற்றவர்கள் எண்ணங்களை ஏற்றி வைத்தாலும் அது அறிவின் அதிஷ்டானத்துல தான் நமக்கு உள்ளே போய் வேலை செஞ்சு இது பேனா இது பென்சில் இது புத்தகம்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம பேனா பென்சில் அவர் சொல்றத நம்ம உள்வாங்கி திருப்பி அதை மனசுல பதிய வச்சு அதுக்கு வாழ்க்கையில வியாபாரத்துக்குள்ள நம்ம விவகாரம் பண்ணணும்னா அறிவு இல்லாம எப்படி செய்வீங்க? அப்ப அதிஷ்டானம் அறிவு. அப்ப இதையெல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, இதுக்கெல்லாம் ஆதாரமா ஒருத்தன் இருக்கிறானே, அவன் யாரு அப்படிங்கிறத அதே அறிவை வச்சு எவன் கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் பிறவி பயனை அடைகிறான், மனித அறிவின் மகத்துவத்தை உணர்கிறான் அப்படிங்கிறத இங்க வேதம் சொல்லி கொடுக்கும். ஏன்னா இப்ப வெறும் பேனா பென்சில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போதுங்க எனக்கு அது அருமையா கத்துக்கிட்டேன் இதுவே வாழ்க்கைக்கு எனக்கு அடித்தள்ளன்னு அப்படியே முடிவு பண்ணிட்டோம்னா அதை எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தானே. அதுக்கு எதுக்கு மனுஷனா பிறக்கணும்? மாடு நாய்கள் கூட சின்ன சின்ன வார்த்தைகளை புரிஞ்சுக்கும். இப்போ ஒரு டாக் இருக்குன்னா அந்த டாக் கிட்ட ஒரு பாலை தூக்கி போட்டு கேட்ச்ன்னு சொன்னீங்கன்னா அது கேட்ச் பிடிக்கும். அப்புறம் தூக்கி நீங்க பாலை தூரமா போட்டு அந்த பாலை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னீங்கன்னா போய் அந்த பாலுங்கிற வார்த்தையை கேட்டுட்டு அது போய் எடுத்துக்கிட்டும் வரும். அது நீங்க வெளிநாட்டுல வளர்த்துற நாயா இருந்தா இங்கிலீஷ்ல பால்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு போய் எடுத்துட்டு வரும். நீங்க தமிழ்நாட்டுல வளர்க்குற நாயா இருந்தாலும் தமிழ்ல நீங்க பந்து எடுத்துட்டு வான்னு சொன்னா போய் எடுத்துட்டு வரும். அப்ப இந்த அளவுக்கு மிருகங்களுக்கு கூட மொழி அறிவில் அதை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு விவேகம் இருக்கு. அப்ப மனிதர்களாகி நம்ம இடத்துலயும் விவேகம் இருக்கு. அப்போ அதே மாதிரி நாமளும் இது பேனா இது பென்சில் இது புத்தகம்ங்கிற அளவுக்கு விவேகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இங்க மனித அறிவின் அற்புதமே என்னன்னா இத்தனை விஷயங்களையும் உள்வாங்குகின்ற ஒரு விவேகம் இருக்கு இல்லையா, அது அக அறிவா இருக்கு நமக்குட்ட. அது இருக்கிறதுனாலதான் இங்க பேனான்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியுது, பந்துன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதுக்கு ஆதாரமா அந்த அறிவு எங்க இருக்குதுன்னு நம்ம விசாரணை பண்ற ஒரு விவேகத்துல போகும்போது மட்டும்தான் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்போ இங்க ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, அந்த சத்து தான் இந்த மாதிரி சித்தா பிரகாசிச்சு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு உயர் பரிமாண அனுபவம் உண்டாகும் போது நம்ம வந்த வேலை நமக்கு முடிஞ்சிடும். அப்பதான் நம்ம சாட்சியாவும் மாற முடியும். ஏன்னா அந்த உயர் பரிமாண நிலையை நம்ம உணர்ந்து கொண்ட பிறகு, ஓ இதெல்லாம் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தோன்றதுனால நாம சம்பந்தப்படவே இல்லையே, அப்ப நம்ம கம்முன்னு வேடிக்கை பாக்குறதா முறைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அறிவு நிலையில நின்றுகிட்டு பேனான்னு சொன்னாலும் பென்சில் சொன்னாலும் நம்ம அதை அப்படியே ஏத்துக்கிட்டு கம்முன்னு படம் பார்க்குற மாதிரி நடந்து போற ஒரு நிலை அது. ஆனா அந்த ரெண்டு நிலைக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஞானிகளுக்கு வந்து இது புரிஞ்சு போயிடுச்சு அதனால அவங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கடந்து போவாங்க. அஜ்ஞானிகளுக்கு அது புரியாது அதனால அவங்க அதை கத்துக்கிட்டு கடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்படிதான் ரெண்டு பேருடைய இயல்பு நிலைகளை நடைமுறையில நம்ம பார்க்கறோம். அப்ப இங்க வந்து நம்ம செய்ய வேண்டிய நிதித்தியாசனத்துல, இப்ப நான் வெளியிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விசய சுகங்கள் எல்லாம் எதன் அடித்தளத்தின் மூலமாக எனக்கு அனுபவம் ஆகிறதுங்கிறத விசாரணை பண்ணி அது என்னுடைய இருப்பினாலே தான் அனுபவம் ஆகிறது, நானும் அந்த தூய அறிவு சித்து அப்படிங்கிற நிலையில நம்ம நிக்கிறது தான் இந்த செயலினுடைய நிதித்தியாசனம். அப்போ அதுக்கு எது பிரமாணம்? சாஸ்திரம் பிரமாணம். யாரோ பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டுட்டு அவன் சொல்லிட்டான் அதனால நான் இதை நடைமுறை கொண்டு வரேன்னு சொல்லலை, நம்ம செய்யலை. நமக்கு வேதம் பிரமாணம், வேத உபநிஷதங்கள் பிரமாணம், அது சொன்ன அடிப்படையில் ரிஷிகள் வாழ்ந்தது பிரமாணம், அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சாதிச்சது பிரமாணம், அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா தான் நம்ம வந்து அது ஆதாரமாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்றது. ஆனால் நம்ம போலியாக வாழக்கூடாதுல்ல, நிரூபிக்கப்பட்ட நிரூபணத்தில் தான் நம்ம வாழணும். சும்மா ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம அந்த வேலையை கற்பனையாக செஞ்சு பார்க்கக்கூடாது. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அப்படி தான், இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ யூடியூப்பு ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்த பிறகு இந்த தியானம் வகுப்பு கொண்டு நான் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா 5000 ரூபா கட்டினா அற்புதம்னு சொல்லிட்டு நம்ம அறகுறையாக போயிட்டு வந்துட்டு அருமை அருமைன்னு எல்லாருக்கிட்ட சொல்ல போய் 10 பேர் 5000 ரூபா கட்டி போட்டு 50000 ரூபா ஆச்சல்ல கலெக்ஷன் அவருக்கு. அப்போ இந்த அம்மா மூலமா 10 பேர் போய் 50000 கட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த அம்மா 5000 கட்டினது இல்லாமல் அவங்க 50000 கட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி தெரியாம ஒரு விஷயத்த பரப்பி விடுறது தான் இன்றைக்கு சமூகத்தில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அவன் நம்மளை வச்சு காசு பண்ணிட்டு இருப்பான், இதில் சேருங்க அதில் சேருங்க இதில் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா அருமையாக நீங்கள் கற்றுக்கலாமா, அப்புறம் எப்படியெல்லாம் நம்மளுக்கு மடை மாற்றணும் மயக்கம் அடைய வைக்கணுமோ அத்தனை வேலையும் இன்னைக்கு வந்து கையிலேயே இருக்கிற அந்த செல்போன்லயே இருக்கு, அத்தனையும் செல்போன்லயே வந்து நம்மளை மயக்கம் அடைய வைக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துகிட்டு விழிச்சிக்கிறதுக்கு தான் நமக்கு விவேகம் தேவைப்படுதுன்னு இங்க சொல்றாங்க ரிஷிங்க. அந்த விவேகம் இல்லைன்னா நீங்க விவரம் தெரியாம போய் எதுலையாவது மாட்டி பணத்தையும் இழந்துருவீங்க வாழ்க்கையும் இழந்துருவீங்கிறத நம்ம நடைமுறையிலேயே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்ல சாட் பண்ணி வாழ்க்கையை இழந்தவங்க இருக்காங்க, அதே மாதிரி தேவையில்லாத இந்த சோசியல் மீடியாவில் போய் பணத்தை இழந்தவங்க இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விவேகத்தால் விசாரணை பண்ணி பார்த்து புத்திசாலியாக வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை. அதுக்கு தான் இங்கே அறிவு தேவைப்படுது, மனித அறிவு தேவைப்படுது. அது மிருகங்கள் கூட மாட்டாது, மனிதன் தான் மாட்டி வீணாக போயிட்டு இருக்கான். மிருகங்களுக்கெல்லாம் இந்த பணத்தாசை கிடையாது அதனால அதுக்கு எங்கேயும் போய் மாட்டாது. நமக்கு பணத்தாசை வந்ததுனால நம்ம போய் மாட்டி நிறைய இழந்து போயிடும். அதையும் நம்ம சிந்தனை பண்ணணுங்கிறது இங்கே சொல்கிறாரு. ஏன் அதெல்லாம் நம்ம எடுத்து இப்படி நடைமுறையோடு ஒப்பிட்டு பேசுகிறோம்னா விவேகமும் பிரமாணத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனால சொல்கிறேன், நம்ம இடத்துல பகுத்தறிவும் வேலை செய்யறது இல்லை, சாஸ்திர அறிவையும் நம்ம ஏத்துக்கிறது இல்லை. அப்ப எப்படிங்க வாழ்றது? அதான் இப்ப பிரச்சனைன்னு நம்ம நேரத்தே சொன்னேன். அதாவது குருவும் அவங்களுக்கு யாருக்கும் கிடையாது, அந்த குருவை சொல்லி கொடுக்குற சாஸ்திர அறிவும் எவனுக்கும் கிடையாது. அப்ப வாழ்க்கையில எப்படிதான் நல்ல நிலைக்கு வர முடியும்? வரவே முடியாது. அதனாலதான் இவ்வளவு சமூக சீர்கேடுகளை நம்ம பார்க்கறோம். பிரமாணமா சாஸ்திரத்தை எடுத்துக்கிறதுக்கும் அந்த சாஸ்திரத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு உண்டான குருவையும் நம்ம நாடும் போது மட்டும்தான் வாழ்க்கையில நமக்கு சுபிச்சம் வரும், இல்லைன்னா வரவே வராதுங்கிறது தான் இங்க நிரூபணம் பண்றாங்க. அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு இந்த செயலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம செய்யக்கூடிய பல்வேறு வகையான தியானங்கள்ல தவறான அணுகுமுறைகள்ல நாம வந்து தியானங்கள் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய விவேகம் வந்து வீணாகி போகும், நம்முடைய புத்தி கூர்மை வந்து மழுங்க ஆரம்பிக்கும் தப்பு தப்பா தியானங்கள் பண்ணா. அப்ப அதனால தவறான தியானங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதாவது யார் யாரோ என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு போய் அதை பண்ணா நல்லா வரும், இதை பண்ணா நல்லா வரும்னு சொல்லி எதோ பயிற்சி முறைகளை பண்ணி மனநோயாளியா மாறினவனே நிறைய பேர் இருக்கிறான். அப்புறம் சுவாசத்தை கம்பேர் பண்ணி சுவாச பயிற்சிகளோட இணைஞ்சி சில தியானங்களை பண்ண சொல்லி அந்த தியானங்கள்லயும் தப்பு தப்பா மூச்சை வந்து கதி ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்டி அதுல உடல் நோய் வந்தவனும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். அப்ப இது மாதிரி நிறைய தவறான புரிதலற்ற தன்மையில நம்ம வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது. ஆகவே விவேகம் இல்லை என்றால் உனக்கு வாழ்க்கையில சுபிச்சம் இல்லை அப்படிங்கிறத சாதகனுக்கான உபதேச குறிப்பா இங்க சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது, அத்வைதம் என்பது அந்த இருப்பு ஒன்றே இருக்கிறது என்பதை காட்டி கொடுக்கின்ற ஒரு அனுபவம் அல்ல, அது நம்முடைய சுய அனுபவம் என்ற தவறான புரிதல் இருந்து விடுவித்து அதில் நாம நிலை பெற்று நிற்க வேண்டிய ஒரு பார்வையை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றும் இங்க உபதேச குறிப்பா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அனுபவமாக்குற மாதிரி இங்க பிரம்மத்தை அனுபவமாக்க முடியாது. அதாவது இப்போ நம்ம ஒரு சர்க்கரை சாப்பிட்டா இனிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசியிருக்கிறோம். நான் சாப்பிட்டுட்டு சர்க்கரை இனிப்பா இருக்குன்னு சொல்றேன், ஆனா சர்க்கரையே சர்க்கரை சாப்பிட்டுட்டு இனிப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பிரம்மமே தன்னை பிரம்மம் என்று ஒரு நாளும் சொல்லாது, ஆனால் அதை வெளியிருந்து நாம தான் பிரம்மம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அதை பத்தி சொல்ல முடியும். அப்ப அதை நம்ம கேட்டுக்கிட்டு நம்முடைய அந்த ரியாலிட்டிக்குள்ள நம்ம நின்று பார்க்கும்போது தான் அந்த சர்க்கரைக்கு சர்க்கரை எப்படி இருக்குன்னு தெரிகிற மாதிரி, அதை சுவைத்து பார்ப்பவனுக்கு இருக்கிற சுவை போல அது இல்லாமல் தன்னுடைய சுயத்தில் அது இருப்பது போல நாமும் அந்த பிரம்மத்தினுடைய சுயத்தில் இருக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் இங்கு பார்க்க முடிகிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்படிதான் இங்க வேதாந்த சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்குதுங்க. அதை நம்ம நல்லா உள்வாங்க உள்வாங்க தான் நமக்கு அந்த தகுதி மேம்படும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 68 என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தியானான் மானாத் யுக்தி தோபி ரூடே வேத வியத் சதோ நான் கதாச்சித் வியத் சத்தியம் சத் வஸ்து சித்திர வர்ணச்ச. இங்கே அடுத்த செயலில் அருமையா சொல்றாரு 68. தியானத்தாலும் சாஸ்திர பிரமாணத்தாலும் தர்க்க யுக்தியாலும் ஆகாசம் மற்றும் சத்து இவற்றுக்கு இடையேயான வேறுபாடு உறுதியாக புரிந்த பின்பு கூட ஆகாசம் ஒருபோதும் பரமார்த்த சத்தியம் ஆகிவிடாது. அதுபோல சத்து எனும் உண்மை பார்ப்பவர்களிடத்திலே தவறாக புரிந்து கொண்டது போல தெரிந்து கொண்டாலும் அந்த தவறான புரிதலினால் அவர்கள் ஞானத்தை அடைந்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை தான் இங்க புரிய வைக்கிறாங்க. இது எப்படி நம்ம இன்னும் பிரீஃபா பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப சாதாரணமா தியான வழிமுறைகளை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இந்த தியானம் அந்த தியானம்னால ஏதோ பண்ணாலும் அந்த தியானம் வந்து எவ்வளவு ஆழமாக செய்தாலும் எவ்வளவு உறுதியான சாஸ்திர ஆதாரம் தர்க்க விளக்கம் கிடைத்தாலும் ஒரு விஷயம் மாறவே மாறாது. அது என்னன்னா அடித்தளம் மாறாது. அது மாதிரி இங்க ஆகாசம் தான் இறுதி உண்மை என்று நம்ம முடிவு செய்து விடக்கூடாது. ஏன்னா ஆகாசமே அடித்தளத்தின் மூலமா தான் இருக்கு. அப்ப அடித்தளத்தின் மூலமாக இருந்து வெளிப்பட்ட ஆகாசம் சத்து இருப்பதனால்தான் இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டா, அப்ப ஆகாசம் சத்தின் மீது தோன்றுகிறது, ஆனால் சத்தின் உள்ளே எந்த இடைவெளியும் அல்லது வெற்றிடமும் இல்லை. அப்ப சத்து துளையற்ற பிளவில்லாத அகண்ட உண்மை அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்துல பிரம்மத்தை பத்தி அவர் பேசுறாரு, பிரம்மமாகிய சத்தை பத்தி பேசுறாரு. அப்படி பேசும்போது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எல்லையற்ற அந்த பிரம்மம் இருக்கு, சத்து இருக்கு, அந்த இருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு அகண்டமான பிளவில்லாத துளையற்ற ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்பா. அதுல பின்னமே இல்லை, அபின்னமா இருக்கு, அதாவது நிறைவா இருக்கு, குறைகளே அதுல கிடையாது, பூரணமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சத்தின் இடத்துல வெளிப்பட்ட சித்து என்ன பண்ணதுன்னா இருமைகளை உண்டு பண்ணி அங்க ஒரு நிறைவு ஒரு குறைவு அப்படின்னு ரெண்டு விஷயத்தை கொண்டு வருது. ஒரு விஷயத்துல நிறைவு இருக்கு, ஒரு விஷயத்துல குறைவு இருக்குன்னு சொல்லுது. அப்ப ஒன்னு உண்மை ஒன்னு பொய்யின்னு சொல்லுது, ஒன்னு நல்லது ஒன்னு கெட்டதுன்னு சொல்லுது. இது மாதிரி இரண்டு ரெண்டு விஷயங்களை உண்டாக்குது. அப்ப அப்படி உண்டாக்கும் போதுதான் அங்க ஒரு இடைவெளி ஒரு வெற்றிடம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஆகாசத்துல உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப ஆகாசத்தை பத்தி நம்ம பேசும்போது நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப நீங்க நானும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு இடைவெளி. அப்புறம் அதுல வந்து பானைக்குள்ள வந்து ஆகாசம் இருக்கு, ஆனா அந்த ஆகாசம் ஒரு வெற்றிடமா தெரிஞ்சாலும் அது கண்ணுக்கு தெரியாத ஆகாசம் பானைக்குள்ள இருக்குது. அதே கண்ணுக்கு தெரியாத ஆகாசம் பானைக்கு வெளியே இருக்குது, ஆனால் வெளியே இருந்தால் மகாகாசம், பானைக்குள்ளே இருந்தால் கட ஆகாசம். அப்படின்லாம் நம்ம புரிய வைக்கிறதுக்காக நிறைய ஆகாசங்களை பிரித்து பிரித்து அந்த ஆகாசத்தை இடைவெளி வெற்றிடம் அப்படி இப்படி நம்ம நிறைய சொன்னாலும் அப்படிப்பட்ட பிரிவுகளெல்லாம் அதில் உண்டாக்கப்படவே இல்லை, புரிதலுக்காக அவ்வாறு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறார். இங்கே புரிய வைக்கிறதுக்கு ஓமானத்தை இப்படி தான் கொடுத்தாகணும், அதுக்காக அந்த மாதிரி நம்ம சொல்லப்பட்ட ஓமானத்தை வச்சுக்கிட்டு அந்த ஓமானத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிளா ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அந்த எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு உண்மை என்னன்னு உணராம சொல்லப்பட்ட ஓமானத்தையே உண்மையா நினைச்சுக்கிட்டு வாழ்ற மனிதர்கள் தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரிஷிகளும் மகான்களும் அந்த காலத்திலேயே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் மனிதர்கள் இருக்கிறாங்கிறத நாமளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அதுதான் நடைமுறை உண்மை. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பூத விவேகத்தினுடைய ஒரு பாரமார்த்த முடிவு என்ன அப்படின்னா, ஆகாசம் என்பது பரமார்த்த சத்தியம் கிடையாது. அது எவ்வளவு நுண்ணியதாக இருந்தாலும் அது ஒரு தோற்றம் மாத்திரமே. அப்ப உண்மையான பாரமார்த்திக சத்தியம் எது அப்படின்னா சத்து மாத்திரமே, இருப்பு மாத்திரமே. அப்படிப்பட்ட இருப்பு எப்படி இருக்கு, அதனுடைய உண்மையான தன்மை என்ன அப்படின்னா அது அகண்டமா இருக்கு, அமைதியா இருக்கு, அனந்தமா இருக்கு அப்படிங்கிறதா அதனுடைய விளக்கம். சத்துக்கு உண்டான விளக்கம் என்னன்னா அந்த அகண்டம் அனந்தம் அப்படின்னு தான் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. எல்லையற்றது, அமைதியானது, ஆனந்தமானது அப்படின்னு அதுக்கு என்னென்ன விஷயங்களோ அதெல்லாம் அந்த சத்துக்கு ஒரு குணத்தை உருவாக்குற மாதிரி பேசுவாங்க. ஆனா உண்மையில அந்த மாதிரி சத்தினுடைய அத்தனை குணங்களும் சித்தின் அடிப்படையில் தான் நமக்கு அவ்வாறு புரிய வருதே தவிர, ஆனா சத்தின் இடத்துல எந்த குணபேதங்களும் அங்க உண்டாக்கவே முடியாது. ஏன்னா அது அதை பத்தி சொல்றதுக்கு இன்னொருத்தர் இல்லை, சொல்லவும் முடியாது அப்படிங்கிற ஒரு உயரிய விஷயத்தை இந்த இடத்துல பேசுறாரு. அதாவது அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கூட. ஏன்னா சத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏற்றி வைக்கப்பட்ட சித்தின் மூலமா தான் நமக்கு இங்க இவ்வளவு விஷயங்கள் தெரியுது. இடைவெளி, வெட்டவெளி, அண்டவெளி, அகண்டவெளி அப்படின்னு நம்ம என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா எல்லாமே நம்ம இடத்துல இருக்கிற அறிவின் அடித்தளத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த அடித்தளமா இருக்கிற சத்தம் இதுக்கெல்லாம் சம்மந்தப்படாம அது இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த நிலையில இங்க அடுத்த ஒரு விஷயமே படைக்கப்படாத ஒரு விஷயத்த படைப்பு இருக்கிறது போல இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எதனால அப்படின்னா சித்தனுடைய விளையாட்டுனால. அது மனதை உண்டாக்கி ஊடகமா இந்த உடலை உண்டாக்கி இந்த விவகாரத்தை உண்டு பண்ணி விவகார சத்தியத்தை உண்மை போல நம்மளை காட்டி மயக்கிட்டு இருக்கு. அப்ப இது நமக்கு புரியணும். அப்ப இந்த நிலைப்பாடு புரிஞ்சா ஆகாசம் கூட சத்தின் உள்ளே இருக்கின்ற ஒரு வெற்றிடம் அல்ல, சத்து ஆகாசத்தை தாங்கும் அகண்ட அடித்தளம் அப்படின்ட்டு இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரம்மத்தில் ஆகாசம் என்று தவறாக நினைப்பதை முழுமையாக இங்கு நிராகரிக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது ஆகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடைசியா இல்லை என்று தான் நம்ம சொல்ல போறோம். ஏன் அப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இப்போ இந்த அத்வைத வேதாந்தத்தை நீங்க ரொம்ப ஆழமா டெப்தா வந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு படிச்சு 6ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ், அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் PhD வந்துட்டீங்கன்னா கடைசியா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா, அஜாதவாதத்தினுடைய அடிப்படையில இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லைங்கிறத சொல்லி ஆகணும். அப்ப இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டுறது என்ன அப்படிங்கறதெல்லாம் மனசு சித்து வெளிப்பட்டு மைண்டின் மூலமா இந்த மாதிரி உருவாக்கம் பண்ணி பண்ணி நம்மளை இப்படி மயக்கமடைய வைக்குது அப்படிங்கிற திருப்பி அந்த முடிந்த முடிவுக்கு நம்ம வர வேண்டியதா இருக்குது. அப்ப அதனால இங்க பிரம்மத்தில் ஆகாசம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட இங்க நிராகரிக்க வேண்டும் என்றுதான் இந்த செயல் வந்து நமக்கு சுட்டி காட்டுறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் ஏதோ நமக்கு வேறாக இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம அடுத்த கற்பனை என்ன பண்றோம், நாமெல்லாம் அந்த ஆகாசத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இந்த ஆகாசம் வந்து பிரம்மத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றா போயிட்டு அந்த ஆதி மூலத்துக்கான அந்த சத்தினுடைய இருப்பிடத்தை நம்ம பிடிச்சுக்கிறோம். ஆனா உண்மை இல்லையா, அந்த சத்திடமிருந்து இவ்வளவு வெளிப்படவே இல்லை, அதுதான் ஊடகம் படைக்கப்படவே இல்லை அப்படிங்கிற அஜாதவாதத்தினுடைய அடித்தளம் என்று இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப நம்ம இங்க நிதித்தியாசனம்னா என்ன அப்படின்னா, இந்த செயல்படி ஒரு நிதித்தியாசன முறையை நம்ம கையாளணும் அப்படின்னா அகண்டமா அந்த சத்து இருக்குங்கிற ஒரு தியானத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதாவது இங்க அகண்டமா அந்த சத்துன்னா அந்த சத்துக்கு ஒரு இடமே கிடையாது. எப்படி இடமே கிடையாது அப்படின்னா, எப்படி அதை நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னா, இப்போ ஆகாசம் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குதா? ஆகாசத்துக்குள்ள ஒரு கேலக்சி இருக்குங்கிறீங்க, அப்புறம் அந்த கேலக்சிக்குள்ள ஒரு சூரியன் இருக்குங்கிறீங்க, அந்த சூரியனுக்குள்ள கோள்கள் இருக்குங்கிறீங்க, அந்த கோள்கள்ல பூமிக்குள்ள மனிதர்கள் இருக்காங்க, மற்ற ஜீவராசிகள் இருக்காங்கன்னு இப்படியே சொல்லிக்கிட்டே வரோம். அப்படியே ரிவர்ஸ் போயிட்டே இருந்தீங்கன்னா, பூமியிலிருந்து வானவெளிக்கு போறீங்க, வானவெளியில பல கோள்களை பாக்குறீங்க, கோள்கள்ல இருந்து அப்படியே அண்டவெளிக்கு போய் அங்க கேலக்சி பாக்குறீங்க, கேலக்சிக்கு அப்புறம் அது என்னன்னு தேடிக்கிட்டே போனீங்கன்னா நிறைய விண்மீன்கள், அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா வெளி அங்க ஒன்றுமே இல்லை. அப்போ இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வெளி, வெட்ட வெளி இடம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம வெளியே போய் பார்த்து இதை பிரமிச்சு பல அப்படியே அசந்து போறோம் அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி இருக்கிற அந்த வெளி எது இடம் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாருங்களேன். அந்த வெட்ட வெளிக்கு எது இடம் கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த வெளிக்கு ஏதாவது ஒண்ணு இடம் கொடுக்க முடியும்னா அந்த இடம் எதுக்குள்ளீங்க அடங்கும் அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். அது எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எளிமையா புரிய வைக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம், ஒரு டம்ளரும் ஒரு தண்ணியும் எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு டம்ளர்ல இப்ப நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்த 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 அந்த டம்ளர் நிறைஞ்சி போச்சு. இப்போ அந்த டம்ளர் உள்ள இருக்கிற அவ்வளவு இடத்தையும் இப்போ அந்த தண்ணி எடுத்துக்கிச்சு, இப்போ அந்த டம்ளருக்குள்ள இருக்கிற அவ்வளோ ஸ்பேஸையும் தண்ணி எடுத்துக்கிச்சு, அப்போ அங்கே ஸ்பேஸ் பூரா தண்ணி கிட்ட இருக்கு. அப்போ அது மாதிரி அந்த டம்ளர் வந்து பூமியில இருக்கு, இந்த பூமி வந்து ஸ்பேஸ்ல இருக்கு. அப்போ இந்த ஸ்பேஸ் எதுல இருக்கு? அப்போ இந்த ஸ்பேஸ் எதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு? அதுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா? இப்போ டம்ளருக்குள்ள இருக்கிற தண்ணியை நம்ம அளவீடு பண்ணிடலாம், இத்தனை ML இருக்குங்க அப்படின்னு ஒரு அளவீடு பண்ணலாம், அல்லது அதுக்குள்ள மண்ணு போட்டு இத்தனை கிராம் இருக்குங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் டம்ளருக்குள்ள ஒரு மண்ணை நிறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இப்போ 100 ML வாட்டர் வந்து இதுக்குள்ளே விட்டேங்க, அதனால இது 100 ML அளவு பிடிச்சிருக்கு, ஸ்பேஸ் எடுத்துகிட்டு இருக்கு நம்ம சொல்கிறோம். அல்லது ஒரு 200 ML மண்ணை போட்டு, 200 கிராம் மண்ணை போட்டு பாருங்க, இந்த டம்ளர் நிறைய மண் போட்டு வெயிட் பார்த்தேங்க, 200 கிராம் மண் இருந்ததுங்க அப்படின்னு நம்ம ஒரு அளவு சொல்லலாம். அப்போ ஸ்பேஸ்க்கு ஏதாவது அளவு இருக்கா அப்படின்னா, ஸ்பேஸ் எங்கேயுமே உட்காரல. அது உட்காரணும்னா அதுக்கப்புறம் இன்னொரு கொள்கலன் வேணும் இல்லை. இப்போ இந்த ஸ்பேஸே வந்து இந்த ஆகாயமே வந்து உட்காரணும்னா, இந்த எல்லையற்ற ஆகாயம் உட்காருவதற்கு இன்னொரு ஸ்பேஸ் இருக்கணும், அல்லது இன்னொரு கொள்கலன் இருக்கணும். கற்பனை பண்ணுங்க, ஒரு பிரம்மாண்ட ஒரு பானையோ ஒரு யானையோ ஏதோ ஒரு பொருள் அதுல போய் இந்த ஸ்பேஸ் உட்காருதுன்னா, அப்ப அந்த பொருள் எங்க இருக்குன்னு இப்படியே கேள்வி கேட்டு போனா இதுக்கு முடிவே இல்லை இல்லையா? அதான இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிங்கிற வார்த்தைக்கு இப்ப நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். இன்ஃபினிட்டின்னா எல்லையற்ற ஒரு விஷயத்த நீங்க எந்த எல்லைக்குள்ள பவுண்டரிக்குள்ள அடக்க முடியும்? அடக்கவே முடியாது. அப்ப அதுக்கு உட்காரத்துக்கு ஒரு இடமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து உண்மையிலே வெளியே இருக்குமா, இந்த அண்ட வெளியில இருக்குமா அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் இங்க ரிஷிகள் சொல்றாங்க. அப்படியெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி அகண்டத்தை தியானம் பண்ணி அந்த இடமும் தோற்றமும் உன்னிடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தா, கடைசியில் அது உன் இருப்பை உணர்த்துகிறது, நீ இருப்பதைத்தான் காட்டி கொடுக்கிறதுங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்தை இங்க பேசுறாங்க ரிஷிங்க. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுனா எவ்வளவு பக்குவத்துக்கு போகணும் மனசு, நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இது வந்து பெரிய விஷயங்க. இதை வந்து நம்ம சும்மா கதை கேட்கிற மாதிரி கேட்டு போனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர முடியாது. அதை வாழ்க்கையா வாழணும், தியானமா மாத்தணும். அதாவது நம்முடைய இந்த ரிஷிகள் சொல்ற இந்த விஷயத்த வாழ்க்கையா மாத்திரா மட்டும்தான் அதெல்லாம் நமக்கு அனுபவம் ஆகும். அப்ப நான் இடத்தில் இல்லை, இடம் எண்ணில் தோன்றுகிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை கூட நீங்க ஆராய்ந்து பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் சத்து இருக்குதுன்னா அதுக்கு ஒரு இருப்பிடமே இல்லை, ஆனா அது மட்டும்தான் இருக்குது. இதை எப்படிதான் புரிய வைக்கிறதுனா, அதுவா நீங்க மாறினா மட்டும்தான் புரிய வைக்க முடியும், புரிய முடியும், இல்லைன்னா புரிய வைக்கவே முடியாது. அதனாலதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள அடையாம நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு பிரயோஜனம் படாது அப்படிங்கறத இந்த இடத்துல இந்த செயல்ல சுட்டி காட்டுறார். அப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன இந்த செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த செயலெல்லாம் வந்து ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட உங்களுக்கு ஃப்ரீயா பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதாவது உங்களுக்கு எளிமையா புரியற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டு ரெண்டு லைன்ல பயங்கரமான விஷயத்த கொடுத்துட்டு இருக்காரு. திருவள்ளுவருடைய திருக்குறள் மாதிரி, திருக்குறள் வந்து ரெண்டே லைன்ல தான் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுவாரு, ஆனா அந்த ரெண்டு லைனை நீங்க எடுத்து பிரிச்சு படிச்சீங்கன்னா மிகப்பெரிய விஷயத்த பேசும். அது மாதிரி இங்க வித்யாரண்யர் என்ன பண்றாருன்னா, ரெண்டு ரெண்டு லைன்ல சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல மிகப்பெரிய விஷயத்த உள்ள ஒழுகி வச்சிருக்காரு. அப்ப அதை எடுத்து பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, இப்ப பிரம்மம் தான் எல்லாம் நிரப்புகிறது என்று சொல்வதை ஓமையாக புரிந்துகொள். நிரப்புவது என்றால் இடம் இருக்க வேண்டும் அப்படின்னு நீ புரிந்து கொண்டாயானால், சத்து இடத்திற்கு முன்பானது. இங்கே நுண்ணிய தவறுகள் தான் பெரிய தடைகள். இங்கே இந்த ஸ்லோகம் அந்த இறுதி தடையையும் அகற்றுகிறது என்று நாம் இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்புல ஒரு குறிப்பெடுத்து பார்த்துக்கிறோம். அப்போ நீங்கள் இதை எப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும்னா, இப்போ இந்த ஸ்பேஸு ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த ஸ்பேஸை வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறான், அது அப்படியே விரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறான். அப்போ விரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அது விரிகிறதுக்கு எங்கப்பா இடம் இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ பலூன் வந்து நம்ம ஊதுகிறோம், ஊதுன உடனே பலூன் பெருசாகிட்டே இருக்குது. அப்போ நம்ம சொல்லலாம், ஆமாங்க, பலூன் பெருசாகிட்டே இருக்குன்னா இவ்வளோ இடம் இருக்குல்ல, வெட்ட வெளியில் இடம் இருக்குது, அதனால் பலூன் விரியுது, ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அந்த பலூனே ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க, கற்பனை பண்ணுங்கள், அந்த பலூனே வந்து ஸ்பேஸு. அப்போ அந்த பலூன் மாதிரி அந்த ஸ்பேஸ் விரியுது. அப்போ அந்த விரியறதுக்கு இன்னொரு ஸ்பேஸ் இருக்கா? நிறைய கேலக்சி இருக்கிற மாதிரி, இங்கே ஒரு கேலக்சி அங்கே ஒரு கேலக்சின்னு சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி, அந்த ஸ்பேஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுன்னு சயின்டிஸ்ட் தான் சொல்கிறான். அந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அதான் E=MC². ஐன்ஸ்டைன் தியரி அது பேசும். ஐன்ஸ்டைன் தியரி வந்து குவாண்டம் தியரி, ஐன்ஸ்டைன் தியரி இப்படிலாம் சயின்ஸ் படிச்சிங்கன்னா பயங்கரமாக போட்டு, அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலான்னு போட்டு உங்களுக்கு பயங்கரமாக கொண்டு போவாங்க. அதை படித்தவரில் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் சயின்ஸ் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் உண்மை என்னன்னா, அவனே முன்னே எங்கே இருக்கிறான்னு அவனுக்கு தெரியாமல் சயின்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட யூனிவர்சல் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் பிளேஸ் எங்கே இருக்குது? விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னா அது விரியும் தன்மை கொண்ட ஒரு விஷயம் எது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே விஷயம் வந்து ரிஷிகள் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க, புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். அது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய உணர்வு தான். உங்கள் உணர்வை நீங்கள் விரிச்சிங்கன்னா எவ்வளோ பெருசாக வேணால் விரிச்சிக்கிட்டே இருக்கலாம், அதை குறுக்குனா நீங்கள் உங்களுக்குள்ளே குறுகி உங்களுடைய இருப்பில் நிற்கலாம். இவ்வளோ தான் விஷயம் அது. அப்போ அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பருப்பொருள் கிடையாது, அது ஒரு உணர்வு பொருள். அதுதான் பிரம்மம், அதுதான் சத்து, அதுதான் சித்து. அதை தான் இங்கே சாஸ்திரம் பேசுது, பிரஜானம் பிரம்மா. ஏன்னா அந்த உணர்வில் நீங்கள் எவ்வளோ வேணால் உண்டாக்க முடியுங்க, அந்த உணர்வை ஒன்றும் இல்லாமல் ஆக்கவும் முடியுங்க. அது எல்லாமே உணர்வின் மையத்தில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம். இப்போ அந்த உணர்வை வந்து எப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா, நடைமுறையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கோப உணர்வுக்கும் அன்பு உணர்வுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, புரிகிற மாதிரி ஒப்பீடு பண்ணணும். ஏன்னா உணர்வை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனா நான் எப்படிங்க பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால், இப்போ கோப உணர்வு வந்தால் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அன்பு உணர்வு வந்தால் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்ற ரெண்டு கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுமே வேறு வேறு ஆங்கிள் பாருங்களேன். இங்கே வந்து அன்பு உணர்வு கருணையின் அடிப்படையில் நடக்கும், அதே உணர்வு தான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். கோப உணர்வு ஆக்ரோஷத்தின் அடிப்படையில் வெளிப்படும், அதுவும் உங்ககிட்ட இருந்தால் வெளிப்படும். ஆனால் ரெண்டுமே ரெண்டு ஆங்கிள், ரெண்டு பக்கம் ரெண்டு டைரக்ஷன், அதாவது இது வேறு அது வேறு டைரக்ஷன், இது இந்த பக்கம் போகும் அது அந்த பக்கம் போகும். எப்படி சொல்லலான்னா, இது கிழக்க அது மேற்க. அப்போ ஒரு பக்கம் கிழக்க போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் மேற்க போயிட்டு இருக்கு. ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று இருக்குது, அதுதான் இது ரெண்டையுமே கிரியேட் பண்ணுது. ஒரு பக்கம் கருணையை உண்டு பண்ணுது, ஒரு பக்கம் கோபத்தை உண்டு பண்ணுது. கோபம் கருணைக்கு ஆப்போசிட்டு, கருணை கோபத்துக்கு ஆப்போசிட்டு, ஆனால் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு, அதுதாங்க சத்து. இப்படி புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ அந்த நிலைப்பாடு ஒன்றே, அந்த ஒரே உணர்வு, ஆனால் அது உணர்ச்சியாக மாறினா, கோப உணர்ச்சி கருணை உணர்ச்சியாக மாறி இந்த பக்கம் கருணையாக மாறின உடனே எல்லையற்ற அன்பில் அன்னை தெரசா மாதிரி ஆயிடுது. அன்னை தெரசா மாதிரி ஆன உடனே அங்கே பேதமைகள் இல்லை. நான் அன்னை தெரசா எக்ஸாம்பிள் ஈஸியாக கொடுக்குறேன், ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியர் ஃபிகர் இல்லையா அன்னை தெரசா. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில், அவங்க கிறிஸ்டியானிட்டியில் வந்திருந்தாலும் கருணையில் ஒரு மிதமிஞ்சிய தாயாக பார்த்ததில் எப்படி பார்த்தாங்க சமுதாயத்தில்னா, அந்த குஷ்ட ரோகிகளும் அந்த தொழுநோயாளிகளும் அந்த கொடூரமான நோய் வந்தவர்களையும் எல்லாரும் ஒதுக்கும்போது கூட அந்த அம்மாவை அப்படியே அள்ளி கையில் எடுத்துகிட்டு போய் அவங்க புண்ணெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு நர்ஸுக்கு மேலே வேலை செஞ்சுருக்காங்க. நர்ஸு கூட கொஞ்சம் அருவறுப்புப்படுவாங்க, முகத்தில் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நர்ஸை விட ரொம்ப இலகிய மனசில் அந்த வேலையை செய்ய முடியும்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு கருணை குணம் இருக்கணுமோ அந்த குணத்தை அந்த அம்மாவோட கம்பேர் பண்ணிக்கோங்க. கோபத்துக்கு உதாரணமாக யாரை சொல்லலான்ட்டு நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எடுத்துக்கீங்க. ஏன்னா எத்தனையோ பேர் கோபப்படுறவங்களாம் இருக்காங்க இல்லையா. அப்போ அந்த கோபத்தில் எவ்வளோ அழிவை சந்திச்சாங்க. இப்போ நம்ம ஈரான் இஸ்ரேல் வாரெல்லாம் கோபத்தில் எவ்வளோ அழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன கோபத்தினால எத்தனை பேர் சாகுறாங்க, ஒருத்தனுடைய கோபத்தில், ஒருத்தனுக்கு பெட்ரோல் கொடுக்கலங்கிற கோபத்தினால இவ்வளோ பெரிய கலவரத்தை பண்ணி எத்தனை உயிர்கள் அழிக்கப்படுது. ஒருத்தனுடைய சுயநலம், ஒரு ஆட்சியாளனுடைய சுயநலம், மக்கள் வந்து அவங்ககிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டதுனால அவன் என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டாங்கல்ல. இப்போ ஈரானில் இருக்கிற மக்களும் அந்த அரசியல்வாதிக்கு அடிமை, மற்ற தேசங்களில் இருக்கிறவங்களும் அந்த அரசியல்வாதிக்கு அடிமை. அப்போ இவனுங்க பண்ணுற ஒரு அழிச்சாட்டியத்தினால அத்தனை உயிரினங்கள் சாக எடுக்கிறத கண்ணு முன்னாடி பாக்குறோம். அப்ப இது எதனுடைய உச்சம்? கோபத்தின் உச்சம். அப்ப ஒரு பக்கம் அன்னை தெரசா மாதிரி இருக்கிற நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, சாக கிடக்கிறவனு கூட காப்பாத்த முடியுமா அப்படின்ட்டு தொழுநோயாளிகளுக்கு துயர் நீக்கும் சேவை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் நல்லா இருக்கிறவனை கூட பாம்பு வச்சு கொள்றானுங்க. அப்ப இந்த ரெண்டுக்கும் உண்டான கம்பாரிசனை நீங்க பாத்தீங்கன்னா, இது ரெண்டும் எங்க இருக்கு தெரியுமா? ஒரே இடத்துல இருக்கு, ஒரே இடத்துல. அதுதாங்க உணர்வு மையம். அந்த உணர்வு மையம் தாங்க சத்து. அந்த சத்து நீங்க நினைக்கிற மாதிரி உருவத்திலேயே இல்லைங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவத்துல தான் பார்க்க முடியும். அதுதான் அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கு அடையாளம். அப்ப அந்த இறைத்தன்மையை உணரும் போது உங்களுக்குள்ள அந்த மலர்ச்சி வருது பாத்தீங்களா, அதான் உண்மையான இறைநிலை. அதுதான் பிரம்ம அனுபவம், பிரம்ம நிலை. அது வந்து வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாதுல்ல. இப்ப நான் கோபம் வந்துட்டா செயல்ல காட்டலாம், கருணை வந்துட்டா செயல்ல காட்டலாம். ஆனா அந்த கருணையும் கோபமும் அந்த உணர்வினிடமிருந்து வெளிப்பட்ட உணர்ச்சி பரிமாணங்கள். ஆனா உணர்வுக்கு எந்த பரிமாணமும் இல்லை. ஆனா அந்த பேஸ்ல தான் அது எத்தனை வேலையும் செய்யுது. அந்த உணர்வின் அடித்தளத்தில் தான் உணர்ச்சிகள் வெளிப்பட்டு உலகத்தை உண்டு பண்ணுது. அப்ப இப்படிப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். உணர்வினிடமிருந்து வெளிப்பட்ட உணர்ச்சிகள், ஒரு பக்கம் கருணை, ஒரு பக்கம் கோபம் என்று வெளிப்பட்டாலும், நமக்கு அனுபவத்துக்கு வருவதெல்லாம் கருணையும் கோபம் தான். ஆனா கருணையும் கோபமும் இல்லாத ஒரு நடுநிலையாளன் இருக்கிறான்ல, அவன் தான் உண்மையான பிரஜ்ஞ, அவன்தான் பிரம்மம், அதுதான் சத்து. அந்த சத்தை யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ அவன் தான் சித்து. அப்ப இங்க சித்து சத்து ஆனந்தம் அப்படிங்கிற அருமையான விஷயத்தை இப்படிதான் நம்முடைய சாஸ்திர ரிஷிகள் அருமையா புரிய வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பரிமாணம், அது கண்டுபிடிக்கிறதுக்கு வேறாக எதுவுமே இல்லை. ஏன்னா அதனிடமிருந்துதான் இத்தனை வெளிப்படுது. அப்ப அது எக்ஸ்பேன்ஷன் ஆகுறதும், குறுகிய மனப்பான்மையில வாழ்றதும் எதன் அடிப்படையில இருக்கு? அது நம்ம ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் இருக்கு. கோபமும் கருணையும் அதே மாதிரி, உங்களுக்கு ஆசையும் பேராசையும் அந்த பற்றற்ற தன்மையும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. ஆனா நீங்க எதை பிடிச்சா நீங்க அந்த நிலைக்கு உயர முடியும் அப்படிங்கிறத பகுத்து பார்க்கின்ற அந்த பகுத்தறிவு பரிமாணம் வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்த்து நல்லதை நோக்கி போய் பேலன்ஸா வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்த இங்க வேதாந்த சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு ஆதாரமா இங்க ஆகாசம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கு. ஏன் ஆகாசத்தை வச்சு சொல்லுது வேதாந்தம் அப்படின்னா, அந்த ஆகாசத்துல இருந்தானே எல்லா பூதங்களும் வந்தது. அப்ப எல்லா பூதங்கள்ல வந்த படைப்புல மனிதனும் ஒரு பஞ்சபூதத்தினுடைய தன்மையில தானே உடம்பு எடுத்து வந்திருக்கிறான். அப்ப பஞ்சபூத தன்மையில வந்த மனித உடலும் பஞ்சபூத தன்மையில தான் கரைய போகுது. அப்ப அதுக்கு அதிஷ்டானமா ஆதாரமா ஆகாசம் இருக்கு. ஆனா அந்த ஆகாசம் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆகாசத்தின் மூலமா வெளிவந்த படைப்புல மனித பரிமாணம் பயன்படுது. அதுதான் இங்க விசேஷமே. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இது பயன்படுத்த முடியாது. அதை வந்து இந்த ஸ்லோகத்துல அருமையா புரிய வைக்கிறார். அடுத்து 69வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நஷ்ய பாதி சதா வியோம நிஸ்தத்வ உல்லேக பூர்வகம் சத் வஸ்துவபி விபாத்திய நிச்சித்ரத்வ புரசரம். இல்லை, ஒரு பெரிய ஞானம். இதெல்லாம் இங்கே சாதாரணமாக வெளிப்பட முடியாது. இங்கே அவரே அருமையாக சொல்கிறாரு. இப்போ ஞானம் பெற்றவனுக்கு ஆகாசம் எப்போதும் தத்துவம் இல்லாதது, நிஸ்தத்துவம் என்று தெளிவாக அறியப்பட்ட நிலையிலேயே தோன்றுகிறது. அதுபோல சத்தியனும் பரமார்த்த உண்மை அவனுக்கு எந்த இடைவெளியும் இல்லாத அகண்டமாகவே பிரகாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த செயலில் சொல்கிறாருங்க. இந்த செயலினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நீங்க மேலோட்டமா பார்த்தா என்ன என்ன ரெண்டு விஷயத்த ஒப்பீடு செய்யறாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு ஞானிக்கு ஆகாசம்ங்கிற ஒரு தத்துவத்தை கூட அவன் நீக்கிடுவான். ஞானி என்ன பண்ணுவான்னா நேத்தி பண்ணிடுவான், எல்லாத்தையும் விசாரணை பண்ணி பார்ப்பான். ஆகாசமா சரி, ஆகாசத்துலேருந்து வாயு வந்ததா ஓகே, அதுல இருந்து அக்னி சரி அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவான், நேத்தி நேத்தி நேத்தின்னு எல்லாத்தையும் நீக்கிட்டு கடைசியில இருப்பு மாத்திரமே இருக்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னா அது ஞானத்தினுடைய தெளிவு. அப்ப ஞானத்தினுடைய தெளிவுல எல்லா தத்துவங்களும் நீக்கப்பட்ட பின்பு எது இருக்கிறதோ அதுதான உண்மை. அப்ப அந்த இடத்த அவர் புரிய வைக்கிறாரு. நிஸ்தத்துவம், நிஸ்தத்துவம்னா எந்த தத்துவங்களும் கிடையாது, ஒரே தத்துவம் இருக்கு, ஆத்ம தத்துவம் மட்டும்தான், ஆத்மா மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத முடிவு செஞ்சிட்டான் ஞானி. அப்ப அவனிடத்துல அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அது நான் தானே முடிவு செஞ்ச பிறகு அவனுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. அவன்தான் உண்மை ஞானி, அவன்தான் உயர்ந்த ஞானி. அவனுக்கு தான் தன்னிருப்பை தான் உணர்ந்து கொண்ட நிலையில அவன் அனந்தமா அகண்டமா ஆனந்தமா அமைதியா இருக்கிறான். அது மாதிரி இங்க சத்தியனும் பரமார்த்த உண்மை எப்படி நமக்கு புரியுதோ அந்த நிலையில இங்க ஆகாசத்துல கூட எந்த இடைவெளியும் இல்லாத அகண்டமாகவே அது பிரகாசித்து கொண்டிருக்குன்னு கம்பேர் பண்றாரு. அப்படி கம்பேர் பண்றாரு. ஏன்னா இப்ப நம்ம ஆகாசத்தை பிரிக்க முடியாது இல்லையா? ஆகாசத்துல வந்து இடைவெளி, வெட்ட வெளி, அந்த வெளி, இந்த வெளின்னு சொல்லி கடாகாசம், மகாகாசம் என்றெல்லாம் நம்ம சொல்றது ஒரு புரிதலுக்காகத்தான் அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப அதனால இந்த செயலை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னா, இப்ப ஞான நிலை பெற்றவனுக்கு உலகமும் ஆகாசமும் மறைந்து விடுவது கிடையாது. ஒரு ஞானிக்கு வந்து அவனுக்கு தன்னிருப்புல தான் மட்டும்தான் இருக்கிறேங்கிற நிலை பெற்ற பிறகு நிசத்துவம் வந்துடுறான். நிசத்துவம்னா தத்துவத்துல எதுலுமே இல்லை, அந்த நித்தத்துவத்துல வந்துட்டான். ஆனா அந்த நிலைக்கு வந்த பிறகு அவனுக்கு உலகமும் மறைஞ்சு போயிடுமா, ஆகாசம் மறைஞ்சு போயிடுமானா மறைந்து போகாது. ஆனால் அவைகள் உண்மை அல்ல என்ற தெளிவுடன் அவன் இருப்பான். அந்த ஞானிகை பொறுத்த வரைக்கும் நேர்த்தி பண்ண பிறகு என்னுடைய இருப்புனால இதெல்லாம் இருக்குது, அது உண்மை இல்லை அப்படிங்கிறது அவன் தெளிவா இருக்கிறதுனால அவனை பொறுத்த வரைக்கும் நிஸ்தத்துவத்துல நிக்கிறான். அப்ப சத்து அது மாதிரி, அதே நேரத்தில் சத்து எந்த இடைவெளியும் பிளவும் இல்லாத அகண்ட பரிபூரணமாக அவனுக்குள் தானாகவே ஒளிர்கிறது. இதுதான் உண்மையான ஞானியின் நிலை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வெளியிருக்கிற ஆகாச தத்துவத்துல எப்படி இடைவெளியோ பிரிவுகளோ இல்லையோ, அது போல ஞானியினிடத்திலே எந்த பிரிவும் இடைவெளியும் இல்லை. அவன் அகண்ட பரிபூரணமாக தன்னில் தானாக ஒளிந்து கொண்டிருக்கிறான். அதுதான் ஞானியினுடைய பார்வை என்று இங்க சொல்றாரு. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து பூத விவேகத்தினுடைய ஒரு உச்ச நிலையை நமக்கு மிக நுட்பமாக வெளிப்படுத்தி காட்டுகிறது. அது எப்படி காட்டுது அப்படின்னு பார்த்தா, ஞானியின் நிலையில ஆகாசம் தெரிகிறது, ஆனால் அது தத்துவமற்றதாக ஞானியினால் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சத்து தெரிகிறது, அது அகண்டமாக நிர்விசேஷமாக தெரிகிறது. அப்ப அத்வைதத்தினுடைய இறுதி நிலையில என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஞானம் என்பது உலகத்தை மறுப்பதில்லை, உலகத்திற்கு தத்துவ அந்தஸ்து கொடுக்காது என்று பார்க்கணும். அப்ப இது உலக நிராகரணமும் அல்ல, உலக ஆஸ்திகமும் அல்ல அப்படிங்கறதுதான் இங்க நிரூபிக்கப்படுற உண்மையாகவும் பார்க்கிறோம். அப்ப இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, விவேக ஸ்திதி தேவைப்படுது அப்படிங்கறத இங்க நிரூபணம் செய்யறாரு. இங்க வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த விவேகத்தில் நிற்கின்ற ஒரு தன்மை வர வேண்டும், அந்த நிலை வரும்போது மட்டும்தான் இது புரிந்து கொள்ள முடியும். அப்ப இது எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, விசாரணை பண்ணி தான் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம எப்படி விசாரணை பண்ணி பார்த்தோம், அதாவது உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து நான் கொடுத்துருவேன், நீங்க அதை விசாரணை பண்ணி அந்த பாயிண்டை விரிவுபடுத்தி பார்த்துக்கணும். இப்ப எப்படி நம்ம கருணையும் கோபமும் ஒரே இடத்துல தான் வெளிப்படுது, ஆனா அந்த ரெண்டு உணர்ச்சிகளா வெளிப்படும் போது ரெண்டு விதமான பரிமாணத்துக்குள்ள போகுது. இதுக்கும் அதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஒரு பக்கம் கருணை, ஒரு பக்கம் கோபம், ஆனா என்னங்க தொடர்பே இல்லாம இருக்கே. ஆமா, தொடர்பே இல்லாம தான் இருக்கு. அது யார் இடத்துல இருந்து வெளிப்படுது? உங்ககிட்ட இருந்தா வெளிப்படுது. ஒரு டைம் பார்த்தா அளவற்ற கருணை, ஒரு டைம் பார்த்தா அளவற்ற கோபம், ஆனா ரெண்டுக்கும் ஆதாரமா நீங்களே தான் இருக்கிறீங்க. அப்ப இப்படிப்பட்ட உங்களுடைய வைபவத்தை நீங்க எப்படி உணரணும், உண்மையான உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அந்த கோபமா கருணையா ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ரிஷிங்க. அப்ப ஆராய்ந்து பார்த்தா உண்மையா இங்க கோபமும் இல்லை, கருணையும் இல்லை, அந்த அடித்தளமான அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது. இது வெளிப்படுத்துவதற்கு விவகாரத்தில் வந்த இந்த உடலும் மனமும் தான் காரணமாக இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டு விட்டா, அது நான் அல்லவே, அதுல போய் நான் ஏன் சிக்கணும், அந்த நிலை புரிந்து விட்டால் போதும், இங்கு உடல் மனம் கடந்த உணர்வு நிலை பிரகாசிக்கும். அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, தோன்றுபவைகள் வந்து தத்துவம் இல்லை அப்படிங்கிற பயிற்சியை நம்ம செய்யணும். இப்ப உலகம் ஆகாசம் தோன்றட்டும், அப்பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டுமானால், இது வெறும் தோற்றம் மாத்திரமே, ஆனால் அதற்கு பின்னால் அவைகளை உணர்கின்ற எந்த ஒரு வடிவமும் அற்ற இருப்பாக நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பை தான் உணர்கின்ற நிலைக்கு நீங்க உயர வேண்டும் என்றுதான் இந்த இடத்துல நிதித்தியாசனம் சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப தோன்றுவது என்ன, வெறும் மித்யாதான். அப்ப அந்த தோன்றுகின்ற மித்தியாவை காட்டி கொடுப்பது எது, சத்து தான். அப்ப சத்து எப்படி காட்டி கொடுக்குது, அதுவே இருப்பாச்சு, அது எப்படி காட்டி கொடுக்குது, சித்து மூலமா காட்டி கொடுக்குது, அங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு காட்டி கொடுத்துருது. அப்ப அங்க ஒன்றும் இல்லைன்னா என்னுடைய இருப்பினால் இருப்பதை போல உனக்கு தோன்றுது, ஆனா அது வெறும் பிரகாசம் தான், அப்படிப்பட்ட ஒரு படைப்பு அங்க இல்லை என்று இங்க நிரூபணம் பண்ணுது. அப்ப இந்த மாதிரி நிரூபணம் பண்ணும் போது நம்ம அங்க படைப்பு இல்லை அப்படிங்கிறத சூன்யம்ங்கிற கண்ணோட்டத்துல எடுத்துக்க கூடாது. அந்த இடத்துல தப்பு பண்ணவங்க தான் புத்த மதம். அதாவது படைப்பு இல்லை அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஏற்கனவே அஜாதவாதத்துல அதான சொல்றோம், உலகம் படைக்கப்படவே இல்லை அப்படின்ட்டு. படைக்கப்படவே இல்லை, ஆனா அந்த படைக்கப்படவே இல்லை என்று சொல்பவன் யார், அது இருக்குதல்ல. அப்ப அது இருக்கும்போது அந்த இருப்பை நீங்க இழக்கவே முடியாது இல்ல. அப்ப எப்படி அங்க சூன்யம் வெற்றிடம் ஒன்றுமில்லைன்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்பவன் யாரோ அதுதான் நான் என்று தன்னிருப்பை தான் உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம் உண்டாகும் போது அந்த உணர்வு நிலையில இங்க உண்டாகதெல்லாம் நானேதான்னு புரிஞ்சிருங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு ரகசியம். அதாவது எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருப்போம், ஆனா எல்லாம் எங்கிட்டதான் இருக்குங்கிறது தான் இங்க விசேஷமே. ஆனா அது அந்த நிலைக்கு போகும்போது உணரப்படுகின்ற விஷயம். ஆனா அது அந்த நிலைக்கு போகாம நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேதமைகள் தான் உங்களால் அப்படி உணரப்படுமே தவிர உங்களுடைய உண்மை நிலை உங்களால உணரப்பட முடியலங்கிறத இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்து. அப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்பு இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, ஞானம் வந்துவிட்டால் உலகம் அழியாது, உலக அதிகாரம்தான் காணாமல் போகும். இதுவே வாழ்க்கையின் சமநிலையை தருகின்ற பயமும் பற்றுமற்ற பரமார்த்த நிலை என்று இந்த இடத்துல உபதேசமா சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த செயலோட இந்த பர்டிகுலர் பார்ட்ல இந்த பூத விவேகம் நிறைவடைகிறது. பூத விவேகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பாட்டு பாட்டா வரும். அடுத்தது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில பேச போது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் இருக்கு பூத விவேகத்துல, அதை முடிச்ச பிறகுதான் அடுத்த சாப்டர் போறோம். அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த 69வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யலாம். இப்ப இந்த 69வது ஸ்லோகத்துக்கான உட்பொருள் என்னன்னா, ஞானிக்கும் உலகம் தோன்றும், ஆனா அப்படி தோன்றுகின்ற உலகம் தன்னிருப்பில் தான் இருக்கிறேன் என்று புரிதலோட சத்து மட்டும் அவனிடத்துல ஒளிரும். அந்த தோற்றம் வந்து அனுபவமா இருக்கும், தத்துவம் வந்து சத்தா இருக்கும், ஞானம் வந்து அகண்ட பார்வையா இருக்கும். அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நிலைக்கு நம்ம பயணம் பண்றதுக்கு தான் இப்ப நாம இந்த பாடங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதுக்குண்டான பயிற்சி முறைகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் அது நடக்கும். அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறோம். 69வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கிறோம். நன்றி. ஓம் தத்சத்.